அன்பிற்கினிய நெஞ்சங்களே, www.manavai.com வழங்கும் ஞாயிறு சிறப்பு வழிபாடு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை
முதல் வாசகம் இறைவாக்கினர் எஸ்ஐயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 9 வசனங்கள் 2-7 முடிய. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருகச் செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமிகழ்கிறார்கள். கொள்ளைப் பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடை தெரிந்தீர். அவர்கள் தோளை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். அமளியுற்ற போர்க்களத்தில் போர் வீரன் அணிந்திருந்த காலணிகளும் இரத்தக் கரைபடிந்த ஆடைகள் அனைத்தும் நெருப்புக்கு இரையாக எரிக்கப்படும். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஒரு ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள்மேல் இருக்கும். அவர் திருப்பயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உம
நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவர் நம் மெசியா. இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவர் நம் மெசியா. ஒளிரட்டும் பூமி மகிழட்டும், கடலில் வாழும் உயிரினம் அறியட்டும், மரம் செடி கொடிகள் மலர்ந்து மணக்கட்டும், இறைவாய் சென்று வேந்தனை காண்போம். அவரின் மானுவே அவராலோசகர், வலிமை மிகு இறைவன். அவரின் மானுவே அவராலோசகர், அமைதி தரும் அரசர். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவர் நம் மெசியா. இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவர் நம் மெசியா. நீதி பிறந்தது, நேர்மை ஜெயித்தது, பேரொளி கண்டனர். கன்றும் சிங்கமும் ஒன்றாய் வாழும், விரைவாய் சென்று எங்கும் சொல்வோம். அவரின் மானுவே அவராலோசகர், வலிமை மிகு இறைவன். அவரின் மானுவே இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவர் நம் மெசியா. இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவர் நம் மெசியா.
இரண்டாம் வாசகம். தூய பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 வசனங்கள் 11-14 முடிய. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இம்மையில் வாழ இவ் அருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கியிருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பருமாக்கிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படப் போகிறது. அவர் நம்மை எல்லா நெறி கேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா நற்செய்தி வாசகம். தூய லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 வசனங்கள் 1-14 முடிய. அக்காலத்தில் அகஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராயிருந்தபோது முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழி மரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்தபொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினர். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கடையை காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மனித குலத்தின் ஏக்க பெருமூச்சியின் இறுதி வெளிப்பாடே கிறிஸ்து பிறப்பு. கற்பனைகளில் கோட்டை கட்டாமல் யதார்த்தங்களில் குடிசை கட்டவே இயேசு மாட்டுக்குடிலில் பிறந்தார். வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்வு. வரலாற்றையே மாற்றி அமைத்தது என்றால் அது கிறிஸ்து பிறப்பு மட்டுமே. கடவுள் மனிதரை விட்டு எங்கோ தூரத்தில் இருப்பவர் என்ற பழைய சிந்தனையை மாற்றி மனிதகுர வரலாற்றில் மனிதனின் இன்ப துன்பங்களில் பங்கெடுப்பதன் வழியாக நம்மோடு இருக்கிறார் என்ற புதிய சிந்தனையை அறிவிப்பதுதான் கிறிஸ்து பிறப்பு. ஆதி பெற்றோர்களின் பாவத்தால் கரைப்படுத்தப்பட்ட வரலாறு கிறிஸ்துவின் பிறப்பினால் தூய்மை பெற்றது எனலாம். கீழ்ப்படியாமையால் நிறைவற்ற நிலைக்கு தள்ளப்பட்ட வரலாறு கிறிஸ்துவின் பிறப்பால் நிறைவாக்கப்பட்டன. பாவப்பட்ட மனித குலத்திற்கு யார் புதிய பாதை அமைப்பது என்ற ஏக்க பெருமூச்சுக்கு புதிய விடிவெள்ளியாக இயேசு பிறந்தார். நாம் வாழும் இவ்விறுதி நாட்களில் நம்மிடம் தம் மகனின் வாயிலாக பேசியுள்ளார். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி என்று ஏங்கி தவித்த மனித குலத்திற்கு அமைதியின் தூதுவனாக உதயமானார் இயேசு. அவர் வியத்தகு ஆலோசனையாளர், வல்லமையுள்ள இறைவன், முடிவில்லாத தந்தை. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் அமைதியின் அரசராவார். கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அந்நிலையை பற்றிக் கொள்ள விரும்பாமல் தம்மையே வறுமையாக்கி அடிமையின் வடிவில் மனித உரு எடுத்தார். வார்த்தை மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். இயேசு அன்பின் அடிச்சுவடாய், பகிர்வின் பாசறையாய், ஏழைகளின் தோழமையில் மாட்டுத் துழுவத்தில் பிறந்ததன் வழியாக ஏழைகளின் தோழனாக கடவுள் இருப்பதே சுட்டிக்காட்டப்படுகிறது. கிறிஸ்து பிறப்பு விழா அன்பை பிரதிபலிக்கும் விழா, பகிர்வை உலகிற்கு அறிமுகப்படுத்தும் விழாவாகும். இறை வார்த்தை பல்வேறு காலங்களில் பல்வேறு நிலைகளில் பல்வேறு உள்ளங்களில் விதைக்கப்பட்டு வந்த போதிலும் இன்று இந்த வார்த்தை தன்னையே தரணிக்கு அர்ப்பணிக்கும் புனிதமான நாளாகும். ஒரே மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் நற்செய்தியிலே படிக்கின்றோம். ஒரு பள்ளிக்கூடத்தில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடினார்கள். சத்திரத்தில் இடமில்லை என்பது அந்த குறு நாடகத்தின் தலைப்பு. சூசேப்பராக அந்தோனியும் மரியாளாக பார்வதியும் சத்திரத்தின் காவலனாக இஸ்மாயிலும் நடித்தனர். பிறந்த குழந்தையை தூக்கிக் கொண்டு கடும் குளிரில் நடுங்கிக் கொண்டு சத்திரக்காவலன் இஸ்மாயிலிடம், இன்று இரவு மட்டும் இடம் கொடுங்கள், காலையில் சென்று விடுகிறோம் என்று அந்தோனியும் பார்வதியும் கேட்டார்கள். ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தபடி இங்கு இடமில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் கிழிந்த போர்வையை போர்த்திக் கொண்டு கடும் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த அவர்களை பார்த்தபோது இடமில்லை என்று சொல்ல இஸ்மாயிலுக்கு மனம் வரவில்லை. தயங்கி தயங்கி நின்றான். ஆசிரியர் திரைக்கு பின்னால் இருந்து இடமில்லை என்று சொல்லு என மூன்று முறை சொல்லியும் இவனுக்கு மனம் வரவில்லை. கோபமடைந்த ஆசிரியர் மீண்டும் வேகமாக அதட்டினார்கள். சொல்ல மனமில்லாவிட்டாலும் கட்டாயத்தின் பேரில் உங்களுக்கு இங்கு இடமில்லை என்று சொல்லிவிட்டு உடனே அவர்களின் அருகே சென்று மெல்லிய குரலில், நாடகத்தில் ஆசிரியர் இப்படித்தான் சொல்ல சொன்னார்கள், கவலைப்படாதீர்கள், இந்த நாடகம் சற்று நேரத்தில் முடிந்துவிடும், உடனே உங்களை எங்க வீட்டுக்கு அழைத்து போகிறேன், அங்கு தாராளமாக இடம் உண்டு, எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் நீங்கள் தங்கிக் கொள்ளலாம் என்றான். இந்த நிகழ்வு நமக்கு வலியுறுத்தும் கருத்து, அந்த சூழ்நிலையில் இஸ்மாயிலின் அன்பும் இரக்கமும் நம்மை மெய்சிலிருக்க வைக்கிறது. இயேசு பிறந்தது ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கோ நாட்டுக்கோ மக்களுக்கோ அல்ல, உலக மக்கள் அனைவரின் மீட்புக்காகவேதான் பிறந்தார் என்பதையும் தெளிவாக்குகிறது. நமது இல்லங்களில் குடில் செய்து இயேசுவின் பிறப்பை அறிவிக்கின்றோம், மகிழ்கின்றோம். இந்த குடிலை கூடம் எனலாம், படிக்கும் இடத்தை பள்ளிக்கூடம் என்கிறோம். நமது அறிவு விசாலமாக்கப்படுகிறது பள்ளிக்கூடத்தில். அதுபோல ஆண்டவர் இயேசு பிறந்த கூடம் ஒரு பள்ளிக்கூடம் போல அன்பையும் பகிர்வையும் கற்றுக் கொடுக்கிறது எனலாம். கிறிஸ்துமஸ் விழா சுயநலத்தை களைந்து பிறர் நலத்தை நமதாக்கிக் கொள்ள வானின்று வந்த விழாவாகும். உண்மையான அன்பு என்பது, நீ குளிர்ந்த நீரோடையில் தினம் தினம் குளித்தாலும் அரேபிய பாலைவனத்தில் வீசும் வெப்பக்காற்று உன்னையும் சுட வேண்டும். பிறரின் துன்பங்களில், துயரங்களில், கவலைகளில், கண்ணீரில் நாம் பங்கெடுத்து அவர்களின் உணர்வுகளை நமதாக்கிக் கொள்ளும் போது கிறிஸ்து பிறப்பு நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஆழ்ந்த அர்த்தம் பெறுவதாக அமையும். பூமியின் புதிய விடிவெள்ளியாம் இயேசுவை நமதாக்கிக் கொள்ள இன்று நமது இதயங்களை விசாலமாக்கிக் கொள்வோம். அவரின் அன்பும் பகிர்வும் நமது உறவுகளில் பிரதிபலிக்கட்டும். இன்றைய சூழலில் இயேசு ஏழ்மையில் தோழமையில் பிறக்க விரும்புகிறார். அழகிய தோற்றங்களில் அல்ல, அன்பு உள்ளங்களில், பகிர மறுக்கும் இதயங்களில் அல்ல, பகிரும் பாசப் பறவைகளின் உள்ளங்களில், பளபளக்கும் பட்டாடைகளில் அல்ல, பாசமிழந்த உள்ளங்களில். கடவுள் அவருடைய தூதர்களை அனுப்பாமல் அவரே ஏன் மனித பிறவி எடுக்க வேண்டும் என்று தன் அமைச்சரிடம் கேட்டார் ஒரு மன்னன். கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள், பதில் சொல்கிறேன் என்றார் அமைச்சர். ஒருநாள் மன்னரோடு உல்லாச படகில் அமைச்சரும் போனார். மன்னரின் குழந்தையை கொஞ்சிக் கொண்டிருந்தார் அமைச்சர். திடீரென குழந்தை தவறி தண்ணீரில் விழுந்தது. உடனே மன்னன் குதித்து தனது குழந்தையை காப்பாற்றினான். அப்போது அமைச்சர் மன்னரிடம், படகோட்டியையோ வீரர்களையோ குதிக்கச் சொல்லியிருக்கலாமே, நீங்கள் ஏன் குதித்தீர்கள் என்றார். அப்போது மன்னன், அது என் சொந்த செல்ல குழந்தை அல்லவா என்றார். அதுபோலத்தான் கடவுளும் தனது மக்களை துன்பத்திலிருந்து மீட்க தனது தூதர்களை அனுப்பாமல் அவரே மனித பிறவி எடுத்தார். காரணம், நாம் அனைவரும் அவரின் சாயலாக படைக்கப்பட்ட அவரின் செல்ல பிள்ளைகள் அல்லவா என்றார் அமைச்சர். அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பை இழந்த உள்ளங்களுக்கு இதயத்தை கொடுப்போம், பாசம் இழந்த இல்லங்களுக்கு நேசக்கரம் நீட்டுவோம், பரிதவிக்கும் இதயங்களுக்கு பகிர்வாக இருப்போம். ஏனென்றால் கிறிஸ்து பிறப்பு அன்பை பிரதிபலிக்கும் விழா, பகிர்வை உலகிற்கு அறிமுகப்படுத்தும் விழா. உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின்
அமைதியின் ஊற்றும் உறைவிடமுமான இறைவா, உமது நாமம் என்றும் வாழ்த்தப் பெறுவதாக. உலகின் பல்வேறு நாடுகளில் வாழும் உம் பிள்ளைகளை நீர் நிறைவாய் ஆசீர்வதியும். இனத்தால், இடத்தால், நிறத்தால், குணத்தால், மதத்தால், மொழியால், தொழிலால், அவர்கள் வேறுபட்டு இருந்தாலும் வேறுபாடுகளை மறந்து உம்முடைய அன்பு பிள்ளைகள் என்ற உணர்வோடு சகோதர சகோதரிகளாக ஒன்றுபட்டு உலக மேன்மைக்காக உழைக்கும் வரம் தாரும். நாடுகளுக்கிடையே நிலவும் பகை உணர்வுகள் மறைய உலகிலே சமாதானம் நிலவ அருள் புரியும். அன்பான இறைவா, எமது நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லோரையும் அவர்களின் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். அவர்கள் செலவிடும் இந்நேரத்திற்கு தக்க கைமாறு நல்கியருளும். எம் இனிய இதயங்களின் குடும்ப தலைவர்களுக்காக ஜெபிக்கின்றோம் தெய்வமே. உழைக்கும் அவர்களின் கரங்களை வலுப்படுத்தும். செய்யும் பணிகளில் செய்யும் தொழில்களில் பலனையும் வளர்ச்சியையும் தாரும். குடும்ப தலைவிகளையும் ஆசீர்வதியும். மனைவிக்கும் அன்னைக்கும் உரிய பணிகளை அவர்கள் செய்ய உடலிலும் உள்ளத்திலும் அவர்களுக்கு நலம் தாரும். அவர்கள் பிள்ளைகளை ஞானத்திலும் அறிவிலும் பலத்திலும் வளரச் செய்யும் தெய்வமே. வேலையின்மையினால் சோர்ந்து போயிருக்கும் எம் இளைஞர் இளம் பெண்களுக்கு அவர்களின் திறமைகளுக்கும் ஆற்றல்களுக்கும் ஏற்ற வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட நிறுவனங்களுக்கு தூண்டுதல் தாரும். வரதட்சணை கொடுமைகளினாலோ பகைமை உணர்வுகளினாலோ தடைபட்டு நிற்கின்ற திருமண ஏற்பாடுகள் தடைகளெல்லாம் நீக்கப்பட்டு நிறைவு காணச் செய்தருளும். குழந்தை பாக்கியம் இல்லாதோரின் குறை களைந்து அவர்கள் மக்கள் பேறு அடைந்து தங்கள் சந்ததியில் உம்மை வாழ்த்தி வணங்க செய்தருளும். பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று சேரவும் பிரிக்கும் சக்திகள் அகன்று போகவும் அருள் செய்யும் இறைவா. கைவிடப்பட்டதாக உணரும் முதியவர்களுக்கு பிறர் ஊன்றுகோலாயிருந்து ஆதரவு அளிக்க அருள் புரியும். இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் இருக்கும் நோயாளிகளை தொட்டு குணமாக்கும். தீராத வியாதிகளினால் பாதிக்கப்பட்டு மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்களுக்கு அற்புதமாக குணம் கொடுத்தருளும் தெய்வமே. எல்லாவற்றையும் உமது பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். ஆமென். அன்பு நெஞ்சங்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manave.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manave.com மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டென்னிஸ் வாய்ஸ்.